రామో విరామో విరదో మార్గో నియోనయోనయ వీర శక్తిమతాం శ్రేష్టో ధర్మో ధర్మ విదుత్తమ. பகவானுடைய நாமாக்கள்ல ராமாவதாரத்தை குறிக்கக்கூடியதான அற்புதமான நாமாக்கள் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. வைகுண்டவாசி சித்திகர்த்தா, உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் சித்தி காலத்தில் அவளுக்கு என்னென்ன வேணும் அதை கவனிக்கிறவர். அதோட மட்டுமல்ல, எல்லோரையும் தன்னிடத்துல அழைச்சுண்டு ஒரு வழியாக சகல க்ஷேமத்தையும் கொடுக்கறதுக்கு எப்பவும் சித்தமா இருக்கக்கூடியதான புண்ணியமூர்த்தி, அப்படிப்பட்டதான ராமனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அதில் முதல்ல ராமஹாங்கிற ஒரு நாமாவோட ஆரம்பிக்கிறார். ராமான்னு சொன்னா சாதாரணமாக நமக்கு தெரியறது ரமயதீதி ராமஹா, இதை நம்ம கவனிக்கணும். எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறார் அப்படி, எல்லோருக்கும் சந்தோஷப்படுத்துகிறார்னா எல்லோருக்கும் அவரிடத்துல ஒரு ஆத்மஸ்வரூபம் ஒரு ஆனந்தம் இருக்கு. நாம் வாழ்க்கையில எதை விரும்புகிறோம் அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தேன்னா எத்தனையோ பொருளை விரும்புகிறோம். நல்ல சேலைன்னா இஷ்டம் ஸ்திரீகளுக்கு, நல்ல ட்ரெஸ்னா நமக்கு இஷ்டம், நல்ல உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தங்கள் நமக்கு இஷ்டம், நல்ல வாகனம் இஷ்டம், இவைகள்லாம் வேணும் வேணும்னு சேர்த்துக்கிறோம். வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களை எல்லாவற்றையும் நாம் விரும்புவது எதனால அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. அதை ஏன் விரும்புகிறேள், அதனால நமக்கு சுகம் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். எப்பொருளையும் நாம் விரும்புவது அதுல இருந்து நமக்கு சுகம் வருது, இது இந்த தேவலை, இது நன்னா இருக்கு, இது எனக்கு சுகத்தை அளிக்கும் எனக்கூடியதான எண்ணம் எங்க இருக்கோ அதுல மனிதனுக்கு விருப்பம் இருக்கு. அதே போலயே சில பொருள்ல நம்ம வெறுக்கிறோம், எப்படி இது நமக்கு வேண்டாம், துன்பத்தை யாராவது வேணும்னு நினைக்கிறாளோ இல்ல. அதே போல தேழு பாம்பு முதலிய பதார்த்தங்களை கண்டா நமக்கு பயம் ஏற்படுறதோ இல்லையோ, ஏன், அதுவும் பகவத் சிருஷ்டியில வந்தத்தானே. இருந்தாலும் என்ன, அவைகள இருந்து நமக்கு ஒரு துன்பம் வருமோ எனக்கூடியதான ஒரு பயம். ஆகையால் வெளிப்பொருள் எது இருந்த போதிலும் அது வந்து விரும்பத்தக்கதாக இருக்கும் அல்லது வெறுக்கத்தக்கதாக இருக்கும். விரும்பத்தக்கதா இருக்கக்கூடியதான பொருள்கள் அது தங்களுக்கு சுகத்தை அளிக்கிறது என்று தாங்கள் நினைக்கிறீர்கள், கருதுகிறீர்கள். அதே போலயே வெறுக்கத்தக்க கூடியதான பொருள்கள் எல்லாம் இது நமக்கு துன்பத்தை கொடுக்குமோ எனக்கூடியதான பயம் நமக்கு இருக்கு. ஆனா இந்த துன்பமும் இன்பமும் மாறி மாறி வருகிறது. எது எப்பொழுது இன்பமோ அதே ஒரு நாளைக்கு துன்பமாகலாம், எது துன்பமும் நினைக்கிறோமோ அதே ஒரு நாளைக்கு இன்பமாகலாம். பின்னால குத்தினா உங்களுக்கு கண் கஷ்டம் துன்பம்னு நினைக்கிறேன். ஆனா வியாதி வந்தப்ப டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுங்க, சீக்கிரமா போடுக்கத்தான் இருக்கிறான், ஏன்னா வியாதி குறையணுங்கிறான். அப்ப இன்ப துன்பங்களுக்கு ஒரு தேசம் ஒரு காலம் ஒரு நியதி என்கிறது கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கும். இந்த இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டதாக எப்பொழுதும் சுகமாகவே இருக்கக்கூடியதான பொருள் ஏதாவது இருக்கா என்று பார்த்தேலையானால் அது உங்களுடைய ஆத்மா தான். எல்லோருக்கும் தன்னிடத்துல தனக்கு ஒரு நாளும் கஷ்டமே கிடையாது, தான் தனக்கு எப்பொழுதும் பிரியம். மற்ற பொருள்கள் எல்லாம் தனக்கு இஷ்டமா இருந்தா பிரியம், தனக்கு சுகத்தை அளிக்குமேயானால் பிரியம், தனக்கு சுகத்தை அளிக்கலைன்னா அது அப்பிரியம். ஆனால் நான் எனக்கு எப்பொழுதும் பிரியம்தான், நான் எனக்கு வேண்டாம்னு சொல்வேனோ இல்லை. இப்படி எல்லோருக்கும் பிரியமான பொருள் இருக்க பத்தில அந்த பொருளுக்கு நாம் வேதாந்தங்களில் ஆன்மாங்கிறோம். இதே ஆத்மா தான் இங்கே ராமஹாங்கிற பேர்ல சொல்லப்படுது. ஏன்னா ரமயதி, எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறார். சார் எப்படி சந்தோஷத்தை படுத்துகிறார் அவர் அப்படின்னு கேட்டா, எல்லோருக்கும் ஆத்மஸ்வரூபமா இருந்து கொண்டு நிஜமான சந்தோஷம் இங்கேதான் இருக்கப்பான்னு காட்டக்கூடியதான ஸ்வரூபம் ராமன். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில எத்தனை கட்டங்கள் வந்தாலும் அத்தனை கட்டங்களையும் நான் வாங்கி கொண்டார். காட்டுக்கு அனுப்புறதோ அல்லது பாரியா வியோகமோ அதற்கு பிறகு அதுக்கு சகாயம் பண்ணினதான ஒரு பட்சியை கொல்லப்பட்டதோ ராவணனை கொன்னதோ இத்தனை பதார்த்தங்களும் அவ்வளவு கட்டங்கள் வந்த போதிலும் அவர் அவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கார். காரணம் என்னன்னா உள்ள சந்தோஷம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, மனுஷனுக்கு சந்தோஷம் வெளிப்பொருளால் இல்லை. வெளிப்பொருளால் வருது என்று நினைக்கிறதெல்லாம் அவருடைய அஞ்ஞானம், அறியாமை. நிஜமான சந்தோஷம் உங்களிடத்துல தான். எப்பொழுதும் தாங்கள் சந்தோஷமா இருக்கிறது தாங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர, அப்பொருள் வந்தா சந்தோஷம்னா வந்த பொருள் போனா துக்கம். எப்பொழுதுமே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணுமே, ஆனால் உங்களிடத்துல உங்களுக்கு சந்தோஷம் வரணும். தங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை தாங்கள் அறியணும். அந்த ஆத்மஸ்வரூபம் தான் ராமஹாங்கிறது. பகவான் என்ன பண்ணினார், தத்ரத்வா ததேவானு பிராவிதது அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. உலகங்களை படைத்தார், படைத்த உலகங்களுக்குள் தான் பூந்து கொண்டார். அதே போல உங்களிடத்துக்குள்ளேயே அவர் பூந்து கொண்டிருக்கார். எப்படி பூந்து கொண்டிருக்கார், இருக்கேன் எனக்கூடியதான எண்ணத்திலையும், தோணுகிறேன் எனக்கூடியதான எண்ணத்திலையும், ஆனந்தமா இருக்கு எனக்கூடியதான எண்ணமாகவும் நமக்கு அவர் இருக்கிறார். ஆனா நான் இருக்கேன் நமக்கு தெரியறது, நாம் நமக்கு இருத்தல் தோணுகிறது, ஆனா நான் ஆனந்தமா இருக்கேன்கிறது மட்டும் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆனந்தம்ங்கிற அம்சம் நமக்கு மறைக்கப்பட்டிருப்பதனால்தான் காலமே எழுந்து அதற்காக தேடிக்கொண்டிருக்க. காபி சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குமா, ஹிந்து பேப்பர் படிச்சா சந்தோஷமா இருக்குமா, வேற எங்கேயாவது போனா சந்தோஷமா இருக்குமா, கிரிக்கெட் பார்த்தா சந்தோஷமா இருக்குமா, இப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா அதுல எங்கேயும் சந்தோஷம் கிடைக்கல. அசாஸ்வதமான ஒரு சந்தோஷம் அப்பப்ப கிடைக்கிறதே தவிர நிஜமான சந்தோஷம் கிடைக்கல. அந்த நிஜமான சந்தோஷம் பூர்ணானந்த வடிவம் ராமனாக உங்க இதயத்துக்குள்ள இருக்கார். அதனால்தான் முதல்ல அர்த்தம் என்ன சொன்ன, ராமாய தீதி ராமஹா போட்டு. ரெண்டாவது ரமணீயத்துவாத் ராமஹா, மிக அழகானவர். பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். பும்சாம் மோகன ரூபாய, மனுஷியாளுக்குள்ளேயே ரொம்ப அழகாம். அழகுன்னு சொன்னாலே சாதாரணமா ஸ்திரீகளை சொல்றதா வழக்கம், ஸ்திரீகள் தான் அழகா இருக்கார். புருஷாளுக்கு அழகுங்கிறது சாதாரணமா சொல்ல மாட்டேன். ஆனா ராமனை பார்த்ததுமே புருஷாள் உட்பட எல்லோருக்கும் அவ்வளவு அழகா இருக்கேன்னு தோடுமா. ஆயம் ஸ்ரீராமோ லலிதாம்பிகா அப்படின்னு லலிதாம்பிகை இங்க சொல்லும் பொழுது, மகா லாவண்ய சேவதி, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அழகும் ஓரிடத்துல சேர்ந்தால் அந்த ஸ்வரூபம் அம்பாள்னு சொல்றது. அப்படிப்பட்டதான அம்பாளுடைய வடிவமே ராமன் ஸ்வரூபம்னு சொல்றது. அப்படி ராமனுக்கு சகல ஜனங்களையும் ஆகர்ஷிக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபமும் அந்த அழகு ஒரு இடத்துல சேர்ந்ததாக இருக்கிறதுனால ரமணீயத்வாத் ராமஹான்னு சொல்றோம். ராமனுடைய உருவம் மட்டும் அழகு இல்ல, ராமனுடைய பெயரும் அழகு. ராமனுடைய பெயருக்கு என்ன பேரு தெரியுமா, தாரகநாமான்னு பேர். இந்த தாரகம்னு என்ன, மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான துன்பங்களை நீக்கி விடுவது. இந்த சம்சாரம் எனக்கூடியதான ஒரு கடல், இக்கடலுக்கு அக்கறையை காட்டுவது, அக்கறைக்கு அழைத்து செல்வது, அதான் தாரகம்னு பேர். தரதீதி தாரகம், தங்களை சம்சாரம் எனக்கூடியதான துன்ப கடலிலிருந்து அக்கறையை சேர்த்துகிறார். அதான் தரதி சோகம் ஆத்மவித் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதே போல இந்த ராமநானன் உங்களுக்கு அகப்பட்டு உங்க இதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த ராமனை தாங்கள் பார்த்தீங்களேயானால், பார்க்கப்பட்ட ராமன் உங்களை இந்த துன்பக் கடலுக்கு அக்கறையை சேர்க்கிறார். ஆகையால் அவருக்கு தாரகம்னு பேர், அதான் தாரக நாமான்னு பேர். லோகத்துல எத்தனையோ பெயர்கள் இருக்கு, ஆனா இந்த ராமாங்கிற பெயர்ல ஒரு விசேஷம் இருக்கு. என்ன தெரியுமோ, நான் இந்த ராம நாமம் சொன்னேனால் எப்படிப்பட்டதான துன்பம் இருந்தாலும், எப்படிப்பட்டதான பாபம் இருந்தாலும், அத்தனை பாபங்களுக்கும் பரிகாரமாக ராமநாமா அமைஞ்சிருக்கு. காசியில எந்த பிராணி பிராணனை விட்டாலும் சரி அவளுக்கு முக்தி கிடைக்கிறதுன்னு ஒரு பழமொழி சொல்ற, காசியான் துமரணான் முக்தி அப்படின்னு. காசியில மரணத்தை அடைந்தால் முக்தின்னு சொல்கிறீர்களே எப்படி, கேள்வி கேட்டா ஸ்ருதி சொல்றது, காசியில விஸ்வேஸ்வரன் இருக்கார். அந்த விஸ்வேஸ்வரன் சர்வதா சர்வகாலமும் ராமநாமாவை ஜபிச்சுட்டு இருக்கார். என்ன சார், பரமேஸ்வரனுங்களே ராமாவை ஜபிக்கிறீர்கள், ராமநாமன்னு ராமன் மகாவிஷ்ணுடைய அவதாரம் அல்லவா, நர் சிவ ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணோஸ்யஹ்ருதயம் சிவஹ, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த பரமேஸ்வரன் சர்வதா சர்வகாலமும் ராமநாமாவை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ராமநாமாவை சொல்லிக் கொண்டிருக்கிற அவர் அந்த காசி கஷேத்திரத்துக்குள்ள வருணகட்டிலிருந்து அசிகட்டு வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான பிராந்தத்துல எப்பொழுதும் எந்த பிராணி, ஒரு ஈயா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும், அது பிராணனை விடுற சமயத்துல அதனுடைய வலது காதுல ராமநாமாவை சொல்றாராம். இந்த ராமநாம சொன்னால் எம் எம் பாவம் ஸ்மரன் தேகம் யஜதி அந்தே கலேபரம் தம் தமே வயதி கவுந்தேய சதா தத்பாவ பாவித. எந்தெந்த எண்ணத்தை நினைத்து கொண்டு ஒரு மனிதன் கடைசியில் பிராணனை விடுகிறானோ அவன் அந்த நினைப்பிலேயே இருந்து கொண்டு அந்நிலையை பெறுகிறான் என்று சாஸ்திரம் சொல்றது. கடைசியில நீங்க பிராணம் இந்த டக்குன்னு எப்ப கிளம்புறதோ அப்ப சொல்றாராம். அது வரைக்கும் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல கடைசி ஞானம் ராமநாம ஞானமா ஒண்ணும்படி பண்ற. அப்ப என்ன பண்றேன், நீங்க பிரம்மலோகத்துக்கு போறேன். பிரம்மலோகத்துக்கு போறதுமே அங்கே வேதாந்தங்களை வாசித்து அங்கே முக்தியை அடைகிறேன். மறுபடியும் இவ்வுலகத்துல திரும்பி வரப்போறதில்லை. ஆகையால் தான் காசியாந்தம் மரணான் முக்தி அப்படின்னு சொன்னது அப்படிங்கிறது. இப்ப இந்த காசியில மரணத்துக்கு அந்த ராமநாமாவுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு சார். எப்படிப்பட்டதான வேல்யூ, முக்தியை அளிக்கக்கூடியதான, ஞானத்வாரா ஞானத்தை கொடுத்து முக்தியை அளிக்கக்கூடியதான வேல்யூ இருக்கு. ரொம்ப பேர் காசியிலேயே மரணிக்கணும்னு 10-15 வருஷமா அங்கேயே வசிப்பா. ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவா, அங்கிருந்து காசியை தாண்டினதுமே பிராண்ட விட்டுருவா. என்ன பண்றது, நம்ம கையில இல்ல. இருந்த போதிலும் அந்த காசி கஷேத்திரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு என்று சொல்ற. அதுக்கு காரணம் காசிக்கு மதிப்பு அங்க விஸ்வேஸ்வரன் பண்ணக்கூடியதான ராமோபாசனம். அதே போலயே நமக்கு ராம மந்திர சவணம், இந்த ராமநாமாவை தான் தாரக நாமான்னு சொல்லக்கூடியதான ஒரு வழக்கம். லோகத்துல எந்த ஒரு செயல் பண்ணினாலும் அந்த செயலுக்கு அதுல வரக்கூடியதான பாபத்துக்கு பிரதிகாரம் உண்டு, அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் உண்டு. ஏதோ ஒண்ணு பண்ணினோம், தப்பா போயிடுது, சாரி சார்ங்கிறோம். நம்மளால ஒரு வியக்திக்கு ஒரு நட்டம் வந்தா அந்த நட்டத்தை கொடுக்கறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம். ஆனா சில பாபங்களுக்கு பிராயச்சித்தம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்றது. அதான் பஞ்ச மகா பாபங்கள்னு பேரா. எது ஒரு அந்தணரை கொல்வது, இப்ப மற்ற பேரை கொண்ட பாபம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. மற்ற பேரை கொண்டா பாபம் உண்டு, ஆனா அந்த பாபங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம். ஆனா வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திராத்தியனங்களும் உபாசனங்களும் பண்ணக்கூடியதான உத்தமமான பிராமணரை கொன்னறையானால் அதுக்கு பிராயச்சித்தம் கிடையாது. அதுக்கு ஒரு 20 ஜென்மம் ஆன பிறகுதான் ஸ்வசூகர கரவற்றானாம் அப்படின்னு நாயாகவும் பன்னியாகவும் கழுதையாகவும் ஒட்டகமாகவும் இப்படி எல்லாம் 20 ஜென்மம் பிறந்து அதுக்கு பிறகுதான் அவனுக்கு கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பா அப்படின்னு பிராமண பிரம்மாஸ்திக்கு ஒரு தோஷம் சொல்லியிருக்கு. அதே போல தங்கத்தை திருடுவது ஒரு தோஷம். அதே போல அந்தனரா இருந்து கொண்டு மதுபானம் பண்றது ஒரு தோஷம். மற்றவா பண்ணினா பரவாயில்லையா, யார் பண்ணினாலும் தப்புதான், ஆனா அவைகளுக்கு பிராயச்சித்தம் உண்டு. ஆனா அந்தனர் மதுபானம் பண்ணினாரே யாரால் அதுக்கு பிராயச்சம் இல்லை. அதே போல குருவங்கனாகமனம் இப்படி இந்த 4 பேர் இந்த 4 தோஷங்கள் பண்ணினவனோட சேர்ந்தாலும் ஒரு பாபம், இவைகளுக்கெல்லாம் பிரதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றது. ஆனால் இல்லைன்னு சொன்னா எப்படி சார், ஒரு மனுஷன் தெரியாம பண்ணிவிட்டான், ராகத்வேஷாதிகள்னால பண்ணிவிட்டான், பண்ணிவிட்டாரையானா அதுக்கு விடுதலையே கிடையாது, அவருக்கு மோட்சமே கிடையாதுன்னு சொன்ன தப்பல்லவா. மனிதன் சொன்னா அவனுக்கு ராகத்வேஷாதிகள் கொடுத்ததுனால சில சமயத்துல விருப்பு விருப்புகள்னு தெரியாம ஏதோ கோபத்தினால பண்ணிவிடுறார், அவனுக்கு எப்படி ஏதாவது ஒரு உபாயம் சொல்லணுமே அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றது கடைசி ஆயுர்வேதத்துல விஷ்ணுதாஸ் நாமத்தை பாராயணம் பண்ணுங்கோ. ஒரு நாள் இல்ல, பண்ணிட்டே இருக்கும், சில நாளுக்கு பண்ணிட்டே இருக்கும், அப்படி பண்ணிட்டே இருந்தா பாபம் குறையும் அப்படின்னு சொல்ல. அதனாலதான் ஆச்சாரியால் பகவத்கீத பதகோவிந்தன் சொல்லும் பொழுது கேயம் கீதா நாம சஹஸ்திரம், விஷ்ணுதாஸ் நாமத்தை டெய்லி படிக்கணும், எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்காரு. என்ன நமக்கு தெரியாத ஏதாவது பாபம் இருக்கலாம். அந்த பாபங்கள் மகாபாபங்களாகவும் இருக்கலாம். அவைகள் போகுடுமையானால் அதற்கு இந்த வழி உண்டு அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கார். அப்படி சொல்லக்கூடியதார் விஷ்ணுதாஸ் நாமத்துல மிக சிறந்ததார நாம இந்த ராமஹாங்கிற ஒரு நாம. ஏன்னா இதுக்குள்ளதான் தாரக நாமா, அகல்யையை காப்பாத்தினவர் ராமநாமா. ராம பாதங்கள்ல இருந்து வந்ததான ஒரு தூஷித்தா அது என்ன பண்ணிட்டு அந்த அகல்யையே கல்லா போறதான அகல்யையே இல்ல மறுபடியும் ஒரு பெண்ணாக அழைத்து வந்தது. அவளுடைய சகல பாபங்களையும் அழித்து மறுபடியும் உத்தமமாக அந்த முனிவரால கௌதம முனிவரால சேர்த்து கொள்ளக்கூடியதாக ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது. இவ்வளவும் கொடுத்தது ராமநாமான்னு சொல்லுமேயானால் இந்த நாமாவுக்கு அவ்வளவு மதிப்பு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம தேசத்துல இந்த பாபம் படிப்பே இனிமேல ஒதுக்கப்பட்டவன் என்கிறது கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அவர் அந்தனரா இருக்கட்டும், அந்நியனா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், சதாச்சார புருஷனா இருக்கட்டும், ஒரு ஆதாரமும் தெரியாதவனா இருக்கட்டும், எல்லோருக்கும் பகவான் காப்பாற்றுறதுக்கு சித்தமா இருக்கார். ஆனா அவன் திருந்தனும், அவன் மனதளவுல நான் திருந்துவிட்டேன், நான் உன்னை நினைக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு பகவான் இடத்துல வணங்கி அவன் தன் மனதை செலுத்துவானே என அவனை எடுத்துக் கொள்வதற்காக பகவான் சித்தமா இருக்கார். அப்பிச்சே சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்ய சமயக் வியவசிதோஹித அபிச்சே சுதுராச்சார. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பாபத்தையும் மூட்டைய சேர்த்து நீ பண்ணின போதிலும் நான் ஒரு தர நான் உனக்கு சேர்ந்தவன்னு நிஜமா வணங்கினேனால் நான் எல்லா பாபத்தையும் எடுத்து விட்டு கணக்கு புதுசா எடுத்துக்கிறேன், இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறேங்கிற அப்படிப்பட்டதான தயாமயன் பரமாத்மா ராமச்சந்திரன். ஆகையால் அந்த ராமனுடைய நாமாவுக்கு தாரக நாமான்னு பேரு. இப்படி ரமணீயத்வா இதுதான் அழகுன்னு பேர். அழகு என்று சொன்னால் வடிவத்தில் அழகு இல்ல, மற்றதுல வடிவ அழகு இல்ல, அழகு என்று சொன்னால் அந்த மனதில் இருக்கக்கூடியதான ஒரு அழகு, அந்த எண்ணம். யாரா இருந்தாலும் நம்ம காப்பாத்தோம், யாரா இருந்தாலும் ஒரு சகாயம் பண்ணுவோம், நாளான முடிஞ்சதான ஒரு தானம் பண்ணுவோம். அது பார்க்கணும், எல்லா மனிதர்களும் இதை தெரிந்து கொள்ளணும், நம்மளால முடிஞ்சது நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா போறோம். அது எவ்வளவு முடியறதோ அவ்வளவு கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொன்னோமா இல்லையே. ஆனா எப்பொழுதும் இந்த எண்ணம் மட்டும் மனிதனுக்கு இருக்கணும், நம்மளால முடிஞ்ச சகாயம் யாருக்காவது பண்ணிக்கொண்டே இருக்கணும் வாழ்நாள்ல. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நான் என்ன நல்லது பண்ணினேன்னு நினைக்கணும் ஒவ்வொருவரும். இது பண்ணிக்கொண்டே இருந்தேன்னா வாழ்க்கையில அவன் முன்னேறுவார். இந்த ஒரு சுரூபம் ராமன் நினைச்சார். ராமன் சொல்லும் பொழுது அவர் ஏதாவது ஒரு சின்ன சகாயம் பண்ணாலும் அதை நூறு தரம் பத்து பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. சதமப்யுபகாராடா, ஒரு சின்ன உபகாரமா இருந்தாலும் நூறு தரம் சொல்வாரா. அதே போல எவ்வளவு பெரிய அபகாரம் பண்ணினாலும் அதை கண்டேன்னு எச்சது கழுத்திலேயே வச்சுப்பாரா, யாருக்கும் சொல்ல மாட்டார். தனக்கு ஒருத்தர் பண்ணினால தீங்கை யாருக்கும் சொல்ல மாட்டார். ஆனா தனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ணினாலும் அதை கொண்டாடுவாராம். அந்த நிலை மனப்பான்மை நமக்கு இருக்கணும். ஆனா நம்ம ரிவர்ஸ்ல இருக்கோம், யாராவது ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு தெரியாம சொல்லிவிட்டோம், அவன் அப்படி சொன்னானே சொன்னானே நான் ஆயிரம் தரம் பத்து பேருக்கு சொல்றேன். நமக்கு பண்ணிருந்த உபகாரத்தை சொல்றதில்லை. ஒரு சின்ன பிராணி அது என்ன பண்ணிது தெரியுமாண்ணா, அது இந்த சமுத்திரத்துல அணை கட்டணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணினான். யாரு, இந்த குரங்குகள்லாம் சேர்ந்து. குரங்கள்லாம் முயற்சி பண்ணும் பொழுது குரங்குகளுக்கெல்லாம் என்னென்ன இதெல்லாம் கல்லை எடுத்துட்டு போய் கொடுக்கும். நீலன்னு ஒரு குரங்கு அது அப்படி தொட்டு தொட்டு போடும், ஏன்னா அதுக்கு ஒரு வரம். அந்த குரங்கு தொட்டு ஜலத்துல ஒரு கல்லை போடுமே ஆனால் அந்த கல்லை வந்து முதக்கமே தவிர முழுகாதுங்கிற ஒரு வழக்கம், ஒரு வரம் அது குரங்கோடது. ஆகையால் எல்லா குரங்கும் பெரிய பெரிய குரங்கள்லாம் அனுமாரம் உட்பட எல்லாம் பண்ணிட்டா பெரிய பெரிய கல்லெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அங்கே கொண்டு போனா அந்த குரங்கு தொடுவார், தொட்டதுமே அங்கே வைப்பார், அது அப்படியே உன்னோட ஒன்று ஒட்டின்னு இருக்குமா. அதான் ராமசேதுன்னு சொல்றோம். இங்கேருந்து ஆரம்பிச்சு லங்கை பரியந்தம் ஒரு சேதுவை கட்டின குரங்கள்ல. அப்ப ஒரு அணில் பார்த்ததான், அதுக்கு ஒன்றும் தெரியாது பாவம். ஆனா என்ன பண்ணிட்டு இப்படி கல்லெல்லாம் போடுறாள, இந்த கல்லெல்லாம் நடுவில் ஒட்டாம ராமன் போகும்பொழுது அது தனித்தனியே பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆறுது, ராமன் சமுத்திரத்தில் விழுந்து வரோ இல்லையோ. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த கற்கள்லாம் சேர்றதுக்கு நல்ல நடுவில் மண் இருந்தா தேவையில்லைன்னு நினைச்சிட்டு பீச்சுக்கு வந்து அது என்ன பண்ணுமா, ஜலத்துல முழுகும், பேஸ்ல வந்து பரளவா அந்த ஜலபல அந்த மண்ணெல்லாம் உடம்புக்கு ஒட்டிக்குமா இல்லையா, அந்த ஒட்டின்றதான மணலாம் வந்து ரெண்டு கல்லுக்க நடுவில் போடும். இப்படி ட்ரை பண்ணிட்டே இருந்ததான் ராமன் பார்த்தாரா, அது போகாதுங்கிறது பிரிஞ்சு போகாதுன்னு வர நீல நட்டை இருக்குங்கிறது தெரியாது. இன்றைக்கு நாம் நடந்து போகும் பொழுது அது நடுவில் விழுந்துருதுன்னா கல்லு பிரிஞ்சு போயிடுதுன்னா நான் சமுத்திரத்தை விழுந்துருவேணும்னு ஒரு பயம் தானே, நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கோ இல்லையா அப்படின்னு அது முதுகில் அப்படி மூணு வரல எல்லாம் தொட்டாரோம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா அணிலுக்கும் பின்னால முதுகில் மூணு வரல் இருக்கு. அதுக்கு நாமம் போட்டா போல மூணு வரல் இருக்கோ இல்லையா. என்ன அப்படி ஒரு தத்துவமா அவருக்கு ஒரு சின்ன பிராணி அது நமக்கு நல்லது நடக்கணும் எண்ணித்து அதனால நடக்க போறதில்லை ஒன்றும் ஆகவும் போறதில்லை. இருந்தாலும் அந்த எண்ணம் இருக்கு பார்த்தா ஆபியந்தர விருத்தி மகாத்திரிக பாக்கியார பேட்டய தஸ்வாமி மம தெய்வதம் கதிதரோ நாம் நாபி நாம் நாயதே. அவரல்லவா கடவுள். நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான எண்ணங்களை கருதி அதற்கு வேல்யூ கொடுத்து அது நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு அதற்கு நமக்கு சகாயம் பண்றவர். நீங்க நல்ல பழங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணீங்களா, நல்ல திண்பங்கள் நைவேத்தியம் பண்ணீங்களா, இதெல்லாம் பார்க்கறது இல்லை. என்ன அவர் படைச்சதான பொருள்கள் இவைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற புட்பமோ பழமோ திண்பண்டங்களோ எல்லாமே அவர் படைச்சது அவர் கொடுத்தது. அவர் கொடுத்ததை மறுபடியும் அவருக்கு திருப்பி கொடுத்தா அது ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனா அவருடைய படைப்புல இல்லாததான ஒரு பக்தி இருக்கு பார்த்தீங்களா. நல்ல எண்ணம் மனதை தான் படைத்தார், எண்ணம் தாங்கள் படைத்தீர்கள் அப்படி நல்ல எண்ணத்தை கண்டதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அணிலுக்கு பண்ணியிருந்தான உபகாரம் அணில் பண்ணின உபகாரத்துக்காக எப்படி அணிலுக்கு பண்ணினாரோ அதே போலதான் எல்லோருக்கும் உபகாரம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் எப்பொழுது உண்டவர். ஆகையால் அவருக்கு ரமணீயத்துவாத ராம முதல்ல ராமாவதாரத்துல பத்தி என்ன விசேஷம் இருக்குன்னு பாக்குறீங்கள. ராமன் ராம சப்தத்திலேயே என்ன இருக்கு ரமயதீதி ராமஹா ரமணீயத்வாத் ராமஹா. அதோட மட்டுமல்ல ரமு கிரீடாயாம் எப்பொழுதும் விளையாட்டு தரமா இருப்பாடாம். இது என்ன இருக்க ராமன் எப்படி விளையாண்ட இருக்கிற எப்போ விளையாண்டா போல தெரியவே இல்லையே அப்படிங்கிறான். சர்வதா சம ஆத்ம கிரீடா ஆத்மரத கிரியாவான் ஏஷ பிரம்ம விதுத்தமஹா அப்படின்னு ஆத்ம கிரீடா ஆத்மரதி சர்வதா சர்வகாலமும் ஆத்மாவனிடத்திலேயே சந்தோஷப்பட்டு விளையாடி கொண்டே இருக்கிறார். ராமனுக்கு வசிஷ்டர் பாடம் சொன்னார். எட்டாவது வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாலு வருஷம் பாடம் நடந்தது எல்லாமும் ஆச்சு. இந்த பாடம் நடந்த பிறகு ராமனுக்கு எல்லாமே ரொம்ப அழகா நடந்தது ரொம்ப நல்லா கேட்டுட்டார். ஏகதன் தக்ராகி பகவானுக்கு சொல்லணுமா குரு மூலமா வரணுங்கிறதுக்காக குருவை எடுத்துட்டாரே அவனுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே அறிஞ்சிட்டார். ஆனா ராமாவதாரமாக இருக்க காரணத்துல மனிதனுடைய அவதாரம் அல்லவா, ஆகையால் அவர் தான் மனிதன் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருந்தவர். பன்னெண்டு வயசுல ராமனை விஸ்வாமித்தரை அழைத்து செல்கிறார். அழைத்து செல்வது வந்து ராமனுக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்றதுங்கிறது இல்லை, தன்னிடத்துல இருக்கக்கூடியதான படிப்பை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். வசிஷ்டரும் அதுதான் பண்ணினார். இத்தனை வருஷமாக சேர்த்து வச்சதை ராமனுக்கு கொடுத்தார். அதே போலயே நானும் தபசக்தியினால புதுசாக எத்தனையோ விஷயங்களை அறிந்திருக்கேன், எத்தனையோ அஸ்திரங்களை எல்லாம் அறிந்திருக்கிறேன், அவைகள்லாம் பகவானுக்கு கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல தான் அழைச்சிட்டு போறார். இவர் அழைச்சிட்டு போனார், அதுக்கு பகவான் யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்தார். மாரீச்சு துபாவதெல்லாம் வதம் பண்ணினார் எல்லாமும் ஆயிடுது. அதே போலயே அவர் எதிர்பாராமல் சீதாதேவியனுடைய கல்யாணமும் பண்ணியாச்சு, மறுபடியும் கொண்டு வந்து விட்டார். அது வரைக்கும் விஸ்வாமித்திரனுடைய பார்ட்டு அதோட சரியா போயிட்டு விஸ்வாமித்திரன் அதுக்கப்புறம் ராமாயணத்துலாம் வரவே இல்லை. இவ்வளவு என்னடா செய்தார். ஆனா இப் ஒரு நாளைக்கு அதுக்கு பின்னால் விஸ்வாமித்திரன் வரா வந்ததுமே என்ன பண்ணினார், நான் ராமனை பார்க்கணுங்கிற தசவசன பண்ணினார். ராமனை அழைச்சிட்டு வரும் அப்படின்னு ஆள் அனுப்பிச்சார். ஆள் அனுப்பிச்சதுமே தூதாள்லாம் போய் ராமனிட்ட போய் சேர்றார். அப்பா கூப்பிடுறான்னு சொன்னா ஓடி வந்துடுவார். ஆனா போறதுக்கு முன்னாலே அந்த தூதாள் சொன்னாலாம் அந்த தசரதர்கிட்ட, ரொம்ப நாளா நாம் பார்க்கிறோம் ராமனை, அவர் வாழ்க்கையில ஒரு விதமான இஷ்டமே இல்லாம இருக்கார், எதையும் உட்கொள்றதில்லை, சர்வதா சர்வ காரணம் எதை சொன்னாலும் சிறதுமே இதுல கேட்கிறதே இல்லை, அவர் மனசுல ஏதோ ஒரு தாபம் இருக்கா போல காணப்படுகிறது அப்படின்னு பார்த்த. ராமனுக்கு தாபமா ராமனுடைய நாமாவை நான் சொன்ன மாத்திரத்தினால என் மனசுல இருக்கிற தாபம் போகிறது. எனக்கு கவலை வந்தா நான் ராமா ராமா என்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ராமனுக்கு தாபம் இருக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமோ ஒரு அவகாசமே இல்லையே, எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுல கவலைப்பட்டுட்டார். ராமனை அழிச்சுன்னு வருஷா அப்பா அழிச்சுன்னு வந்தார், வேகமா வந்தார். வரது மட்டுமல்ல நாமோ நாமசா அபிவாதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணாரா. ஒவ்வொருத்தரும் அப்பாவை கண்டதுமே சரி விசேஷமே நமஸ்காரம் பண்ணார். விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்ணினார். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் கேட்கிறார், என்ன நீ வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்க போல இருக்கே அப்படின்னு கேட்கிறார். ஆமான்ட்டார் ராமன். என்ன எதனால அப்படின்னு கேட்டா, வசிஷ்டர் வேதாந்தத்தை சொன்னார், அத்தனை வேதாந்தங்களும் நான் கேட்டேன், வேதாந்தங்கள் கேட்கும் பொழுது அதை நஜம்னு தோணித்து, ரொம்ப நஜம்னு தோணித்து, ஆனா வாழ்க்கையில வந்து பார்த்த ஊரை முழுக்க பிரதர்சனம் பண்ணிட்டு வந்த ராஜ்யம் முழுக்க பார்க்கணும்னு அப்பாவை கேட்டேன், சரின்னு அப்பா சொன்னார். அவருடைய அனுமதிக்கு மேல ஊரை முழுக்க கிராமம் கிராமம் நான் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து பார்த்தேன். ஆனா பார்த்த பிறகு ஜனங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கா, விசேஷமாக ராஜ்யம் பரிபாலனை பண்ணார், எல்லாமும் பண்ணிட்டு இருக்காரு, இவர் மட்டும் இல்ல எங்க வம்சத்துல வந்தவாளாம் ரொம்ப இருந்துட்டு இருக்கா, அப்ப ஜனங்களுக்கு நிஜமாக ஒரு துன்பமும் இருக்கப்படாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி காணப்படல, நிறைய துன்பம் இருக்கு, ஜனங்கள்லாம் கவலைப்படுற. இந்த கவலை போறதுக்கு வழி என்ன? இவ்வுலகம் எப்படி பொய்னு சொல்ற? உலகத்துல ஜனங்கள்லாம் கவலைப்பட்டு கொண்டு தானே இருக்கா, இதனுடைய ரகசியம் எனக்கு புரியலையேங்கிறார. அப்பொழுது விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் என்ன சொன்னாரோ அவைகள் முழுக்க திருப்பி சொன்னார். வச்சுக்க வசிஷ்டர் சொன்னதான் சொன்னார், வசிஷ்டர் இப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரேன்னு சொன்னாரா. இதையெல்லாம் வால்மீகி அங்கிருந்து சிவரக்கிருந்து கேட்டாரா, கேட்டு மறுபடியும் அதை எழுதினார். அதான் வாசிஷ்ட ராமாயணம். வாசிஷ்ட ராமாயணம் வசிஷ்டர் சொன்னார், அதான் யோக வாசிஷ்டம்னு இன்னொரு பேருன்னு வச்சுக்கணேன், யோக வாசிஷ்டம்னு பேரு, வாசிஷ்ட ராமாயணம்னு பேரு. வசிஷ்டர் சொன்னத விஸ்வாமித்தர் அதுக்கு யுக்தியோட எடுத்து கதை கதைகளா உனக்கு சொன்னாரேப்பா, இந்தந்த கதைக்கு என்னென்ன அர்த்தமப்பா அப்படின்னு விசேஷமாக குமுட்சு பிரகரணத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லா பிரகரணமும் சொன்னார் விசேஷமாக. அவைகளெல்லாம் மறுபடியும் கேட்டுண்டு மறுபடியும் அவைகளுக்கெல்லாம் அந்தந்த கதைக்கு என்ன அந்தரார்த்தம்னு திருப்பியும் கேட்கிறார் ராமன். அப்ப விஸ்வாமித்தர் சொன்னார், அதை முழுக்க வால்மீகி நமக்கு எழுதி அதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால என்ன தெரியுது தெரியுமோ, அத்தனையும் தான் அறிந்து கொண்டு அந்த ஸ்வரூபத்துல சர்வதா சர்வகாலமா ஆத்மாராமனாக விளங்கினர். முன்னால தசரத ராமனா இருந்தவர் யோக வாசிஷ்டம் கேட்ட பிறகு ஆத்மாராமா ஆத்மரதி ஆத்மக்ரீடா ஆத்மக்ரீடா ஆத்மரதி கிரியாவா ஏட பிரம்மவிதாம் உத்தவா அப்படிங்க வரிஷ்டாங்கிற ஒரு சொல்லும். அப்படி ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து ஆத்மாவிலேயே ஆனந்தமாக இருந்தவர், ரமித்துக் கொண்டிருக்கிறவர், ஆகையால் அவருக்கு ரமு கிரீடாயாம் எனக்கூடியதான தாத்வர்த்தமும் அவருக்கு பொருந்தறது, ஆகையால் அவருக்கு ஆத்மா ராமஹா அப்படின்னு பேரு. அதே மாதிரியே வேதம் சொல்றது அயம் சித்வாதோ ரமதே பரேஸ்மின் அப்படின்னு ருக்வேதம் சொல்றது. ஆகையால் அப்படிப்பட்டதான ரமதே பரே அஸ்மின் பரபிரம்மத்தினிடத்துல எப்பொழுதும் ரமித்துக் கொண்டிருப்பதனால் அவருக்கு ராமன் என்ற பெயர். ஞாபகம் வச்சுக்கணும், யார் பரபிரம்மத்துல ரமிக்கிறாளோ அவளுக்கு லௌகிகமான காரியங்கள் வெகு அழகா பண்ணுவான். நாம நினைக்கிறோம் எப்பொழுதும் அவன் பிரம்மத்தையே நினைச்சிருந்தா லௌகிக காரியங்கள் மறந்து போயிடுமோன்னு கிடையாது, பர்ஃபெக்டா இருக்கிறவன் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருப்பான். சைக்கிள் நன்னா தெரிஞ்சவன் பேலன்ஸ் இருக்கனா ரெண்டு கையை விட்டு போவான், கீழே விழமாட்டான் சார். கீழே விழுறது யாருன்னா ரெண்டு கையும் வச்சுட்டு பத்திரமா இங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு போற பார்த்து அவன் தான் எங்கேயும் முட்டப்படாதோ அங்கே முட்டுவான். ஏன்னா தெரியாது விவகாரம் முழுக்க. ஆனா எல்லாத்தையும் விட்டு மறந்து பிரம்மத்தின் இடத்துல மனசை சேர்த்து கொடுத்தவன் அவன் எந்த காரியமா இருந்தாலும் அது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவான். அப்படி ராமனுடைய அவதாரத்தை இத்தனையும் பண்ணியிருந்திருக்க காரணமா அயன் சித்வாதோ ரமதே பரேஸ்மின் ராஜதே ஸ்வேமஹிம் இது ராமஹா. வே உபனிஷத்து சொல்றது பிரம்மம் எங்கே சார் இருக்கு? உலகங்கள் எல்லாம் பிரம்மத்துல இருக்கு, புஸ்தகம் டேபிள்ல இருக்கு, டேபிள் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அந்த பூமி எங்க இருக்கு? நாலு பில்லரை எழுப்பி வச்சிருக்கேன் சார், அது மேல இருக்கு. அப்படித்தானே தாங்கள் சொல்றேன், எந்த பொருளை கேட்டாலும் அப்பொருள் எங்க இருக்கு என்றதான ஒரு கேள்வி நம்ம மனசுல உதிக்கிறது. அதற்கு சமாதானம் இங்க இருக்குன்னு சொல்றோம். வேட்டி எங்க இருக்குன்னா தோள்பட்டை மேல இருக்குன்னு சொல்றேன். தோள்பட்டை எங்க இருக்கு? சரீரத்துல இருக்கு. சரீரம் எங்க இருக்கு? சேர்ல இருக்கு. சேர் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. எப்பொருளை கேட்டாலும் அப்பொருள் எங்க இருக்கு என்கிறதுக்கு ஒரு சமாதானம் இருந்து கொண்டே இருக்கு. ஆனா பிரம்மம் எங்க இருக்குன்னு கேட்டான். மத்தானி சர்வபூதானி நடமத்தானி பாரதா, எல்லாமும் என்னிடத்துல தானப்பா இருக்கு. ஆகாசத்தில் எல்லா பொருள்களும் இருக்கு. ஒரு ஸ்பேஸ் இருந்தா அங்க பொருளை வைக்கிறோம். ஆனா அந்த பொருளானது அந்த ஸ்பேஸ் எங்க இருக்குன்னு எங்க சொல்வேள்? அதே போலயே பிரம்மம் எங்க இருக்கு என்கிற கேள்விக்கு இங்க இருக்கு அங்க இருக்கு என்று சொல்ல முடியல. எங்கும் இருக்கு, தன்னிடத்துல தான் இருக்கு. அந்த பிரம்மமானது அதுக்கு வேறையாக இன்னொரு இடம் சொல்ல முடியலையே, தன்னிடத்திலேயே தான் இருக்குன்னு சொல்றதுனால ராஜதே ஸ்வே மஹிம்னி அதவான மஹிம்னி, அல்லது வேற எங்கும் இல்லை, தன் வீரியத்திலேயே தான் இருக்கார் என்று சொல்ல வேண்டியதுதான். ராமோ ரமயதாம் ஸ்ரேஷ்டா, உலகத்துல சந்தோஷப்படுத்தக்கூடியதான வியக்திகள்ல ராமன் மிக சிறந்தவர்னு ராமாயணமே சொல்றது. அதே போலயே குணாபிராமம் ராமம் ச சுந்தரகாண்டத்துல சொல்லும் பொழுது அனுமார் சீதாதேவிக்கு ராமனை பத்தி சொல்லுன்னு கேட்கிறார் சீதாதேவி. எதற்குன்னு அவர் வந்து சீதாதேவிக்கு நம்பிக்கை ஏற்படணும். தான் ஒரு குரங்கா வந்திருக்கேன், அவளுக்கு எப்படியாவது பேசணும். ஏன்னா அங்க இருக்கக்கூடியதான பரிஸ்தித்திகளை கண்டதுமே நான் எதையும் சொல்லாமல் நான் மறுபடியும் வந்துட்டேனே ஆனால் அந்த அம்மா பிராணன் விட்டுவிடுவா. ஆகையால் நான் வந்த செயலானது வீணாக போகிவிடும் என்பதற்காக ராமனை பத்தி சொல்லித்தான் போகணும் என்று கருதினார். எப்படி பேசுவது? சம்ஸ்கிருதத்துல பேசினாலோ அவர் ராவணன் என்று நினைப்பா, அல்லது வேற பாஷையில பேசினாலோ அவளுக்கு புரியவோ புரியாதோ. எப்படி சொல்றது, என்ன பேசுறது, எப்படி பேசுறது, ஒண்ணும் தெரியல. கடைசியில ஆரம்பிச்சார், ராமாயணத்தை சொன்னாதான் சரியா வரும் நினைச்சார். ஆசீஷ் தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிவான் அப்படின்னு ஆரம்பிச்சு, தசரதர் அப்படிங்கிற சக்கரவர்த்தி இருந்தார், அவருக்கு நாலு பிள்ளைகள், அதுல ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன், இப்படி வரிசையா பேசிட்டே வந்து அவருக்கு சீதாதேவின்னு ஒரு மனைவி இருந்தா, அவ அப்பா வார்த்தனத்தினால காட்டுக்கு வந்த, காட்டுக்கு வரும்போது சீதாதேவியை அழிச்சுட்டு போயிட்டான், ஒரு ராவணன் எடுத்துட்டு போயிட்டான். அவனை தேடிக்கொண்டு அத்தனையோ ஆயிரக்கணக்கான குரங்குகள் எல்லா ஊருக்கும் கிளம்பித்து, அதுல கிளம்பினதுல தட்சிண திக்கல குலவனதான குரங்களுக்குள்ள நான் உத்தனா இருக்கேன், நான் கண்டேன் சீதையின்னு முதல்ல அங்கே சொன்னாரான். விவகாரம் என்ன, இத பார்த்ததுமே அடாடா இது என்ன புதுசா இருக்கு, நம்ம சரித்திரத்தை சொல்ற போல இருக்கேன்னு சொல்லி அப்படி உன்னம்யவதனம் வீரோ தலைய தூக்கி மேல பார்த்தாலும் வேட்டை தர்ஜுனபத்ரம் தம் வித்யுத் சங்காத பிங்களம் அப்படின்னு வெள்ள வேட்டையை கண்டு மின்னல் குடி மாதிரி பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியதான் ஒரு குரங்க பார்த்ததான். அடுத்த கடம் அவர் கீழே குதிச்சார், நமஸ்காரம் பண்ணினார் சீதாதேவிக்கு மேல பருவங்கள் நான் சொன்னார். அப்பொழுது சீதாதேவி இவர் நிஜமாக ராம தூதந்தானா இல்லையா என்று அறிவதற்காக ஒரு கேள்வி கேட்டார். கதம் ராமச்சரிதம், ராமனுடைய ஸ்வரூபம் பிடிக்க, லக்ஷ்மணே ராமன் எப்படி இருப்பார், லக்ஷ்மணன் எப்படி இருப்பார், அவருடைய குடகணங்களை சொல்லுங்கோ அப்படின்னு. அப்பொழுது தெரிஞ்சிட்டு ஜானந்தீமாம் திசபத்யாட்சி, எல்லாம் தெரிந்து கொண்டே தாங்கள் கேட்கிறீங்களே அப்படின்னு, ராமனுடைய சம்ஸ்காரம் என்னமா இருக்கு அப்படின்னு ராமனுடைய சரீரங்கள் தலை முதல் கொண்ட பாதம் வரைக்கும் அத்தனையும் சொல்றார். சொல்லிவிட்டு கடைசியில குணாபிராமம் ராமம் சா, குணங்கள் உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான நல்ல குணங்களும் அவருக்கு அவரிடத்துல இருக்கு. அதோடு மட்டுமல்ல எல்லோரையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதான, எல்லோருடைய மனசுக்கும் சந்தோஷப்படுத்தக்கூடியதான குணம் அவரிடத்துல இருக்கு. ஆகையால் அவருக்கு ராமன்னு பேருனா ரொம்ப சந்தோஷப்பட்டா சீதாதேவிக்கு. நிஜமா இவர் ராவணனா இருந்தா இப்படி சொல்லி இருக்க முடியாது, ராமனோட க்ளோஸா பழகி இருக்கிறவாளுக்குத்தான் இப்படி தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாலே, என்ன கேள்வி கேட்டாலும் தெரியுமோ, ராமன் மனுஷன், சுக்ரீவன் குரங்கு, நரவானரங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதான்னு கேள்வி கேட்டது. இது நீங்க ராமாயணம் எத்தனை தரம் படித்தாலும் இந்த டவுட்டே வராது. ஏன்னா நம்ம வாசிக்கிற காலத்திலேயே இது ஒரு கதை அப்படின்னு தானே வாசிக்கிறோம், சினிமா கதை மாதிரி தானே வாசிக்கிறோம் ராமாயணத்தை. அதுக்குள்ள நிஜமா நடந்ததான ஒரு ஸ்வரூபம் எனக்கூடியதான எண்ணத்தில் நம்ம பார்க்கல. அத அந்த அம்மா கேள்வி கேட்டா, வானராணாம் நராணாம் சக்கியம் கதம் அபோது, என்னமா வந்ததுன்னு கேட்டாளா. அனுமார் கொஞ்சம் யோஜனை பண்ண விடு, நவ வியாக்கரண பண்டிதன், சகல சாஸ்திரமும் வாசித்தவர். ஒரு க்ஷணம் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னாரா, ஒண்ணும் இல்லம்மா, ராமன் மனுஷன்னு சொல்றேன், சுக்ரீவன் குரங்குன்னு சொல்றேன், அவ ரெண்டு பேருக்கு சம்பந்தம் எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்றேன், தாங்கள் மனுஷியா நான் குரங்கு, நமக்கு எப்படி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு. கேள்விக்கு சமாதானம் வந்தாச்சுன்னர். விவகாரம் என்னன்னா, ஒரு சந்தர்ப்பம் வறுமையானால் யாரா இருந்தாலும் நமக்கு சகாயப்படுவா. உத்பதம் பிரதி மன்னத்யா ராதாபிவினவஸ்யதி, நல்ல வழியில இருக்கிறவன் யாரா இருந்தாலும் அவங்க தெரியஞ்சோபி சகாயதா. ஒரு மனுஷன் நல்ல வழியில இருக்குமேயானால் இருப்பானையானால் அவனுக்கு விலங்குகளும் சகாயம் பண்ணும். ஒரு மனுஷன் நல்ல வழியை விட்டு கெட்ட வழிக்கு போகையினால் உடம்புறந்தனா இருக்கிறவன் கூட போயிட்டு வந்தாராம். இதுக்கு நாளைக்கு விபீஷன் பிரிஞ்சு போறாங்கிற சொல்றதுக்கு இப்பவே சொல்லிவிட்டார் விவகாரம் ராமாயணத்துல. அதனால எப்பொழுது நீங்க எப்படி இருக்கணும், நல்ல வழியிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ராம நாமாவை பத்தி விசேஷமாக சொன்னதான ஒரு சொரூபம். இப்படி அநேக அர்த்தங்கள் ராமநாமாவுக்கு இருக்கு. அதுல சில அர்த்தங்களை பாஷ்யக்காரர் பண்ணியிருக்க, இப்ப அதை பார்ப்போம். நித்யானந்த லட்சணோ அஸ்மின் யோகினே ரமந்தே இதி ராமா. நித்யானந்த லட்சணே அஸ்மின், எப்பொழுதும் ஆனந்த வடிவமாகவே இருக்கக்கூடியதான இவரிடத்தில் ஞாபகம் வச்சுக்கணும், அவர் நித்யானந்த ஸ்வரூபம். நித்யானந்தம்னு ஒரு காலத்துல துன்பம் இருந்து துன்பம் போன பிறகு ஆனந்தம்னு இல்ல, அபகதபாத்மா விசரோ விமிருத்யோ, சர்வதா ஆனந்த வடிவமாகவே இருக்கிறவர். ஆனா துன்பம் என்கிறது தோன்றதே அது என்ன, வேஷம் போட்டு இருக்கார் உங்களுக்காக. காட்டுக்கு போகும் பொழுதோ மற்ற சந்தர சமயத்திலேயே அவருக்கு துன்பமானது கிடையாது. தர்மாபதே ராஜ்யம் மாம்சாப்யரண்யம் நயத பதாதிம் நாசீத்யத்யநயத்யநபீரோ நசோகா. தர்மாபதேச அத்தியஜதா ஸ்வராஜ்யம், ராமன் ராஜ்யத்தை விட்டு விட்டு வெளியில வந்தார். ராஜ்யத்தை விட்டு நீ போன்னு தசரதர் சொன்னாரா, அவர் சொல்லவே இல்லை. அவர் மயக்கத்துல கடந்திருந்தார். அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். அப்ப கைகேயி சொல்றார், எனக்கு ஒரு காலத்துல பிரதிஜை பண்ணி எனக்கு சொல்லியிருந்தார், ஒரு வரம் கொடுத்திருந்தார், இந்த ராஜன் நான் வரமா கேட்டுட்டேன் என் பையனுக்காக, அதனால் உன்னை காட்டுக்கு போன்னு சொல்லணும்னு நினைக்கிறார்னு சொன்னார். அடுத்த க்ஷணம் என்ன பண்ணார், காட்டுக்கு கிளம்பிட்டார். ஏண்டார், தர்மம் பிதிருவாக்கிய பரிபாலனம்ங்கிறது தர்மம், அப்பா அதை சொல்ல மீறப்படாது அப்படிங்கிறது தர்மம். இப்ப ஒரு தர்மமும் நம்ம ஃபாலோ பண்றது இல்லை, அம்மா சொல்றதா அப்பா சொல்றதா அட ஆத்துக்காரி சொல்றதா எதையும், வேதம் சொல்றதா எதையும் ஃபாலோ பண்றது இல்ல. நியாயம் ராமன் என்ன பண்ணினா, தர்மாபதே ராஜ்யம், இது தர்மம் எனக்கூடியதான எண்ணத்துல ராஜ்யத்தை விட்டு கிளம்பின. மாம்சாப்யரண்யம் நயத பதாதிம், சீதாதேவிய நான் கூட வரேன்னு சொன்னப்ப அழிச்சுட்டு போனாரா, எப்படி கால்நடையில அந்த நதியை தாண்ட பரியந்தம், அயோத்தியை தாண்ட இது வர பரவேந்தம், பரத்வாஜ ஆசிரம பரியந்தம் தான் தேர் வந்தது. அதுக்கப்புறம் குஹன் அந்த நதியை தாண்டி அக்கறைக்கு அழிச்சுட்டு போனா, இது மாதிரி நீ போயிட்டு வாட்டார். தேர் நாங்க தூங்குறப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்க ஜனங்கள் போயிட்டு இருந்தார். ஏன்னா நான் இருக்கும் இடம் எல்லோருக்கும் தெரிந்தால் அங்க இருக்கக்கூடியதான நாட்டில் இருக்கிற மனுஷால டெய்லி ராமனை பாக்குறேன்னு வந்து விடுவான். அது இருக்க விடாது. ஏன்னா காட்டுக்குன்னா இருக்கார், காட்டுனா ஏகாந்தமா இருக்கிறதான காட்டுல இருக்குன்னு அர்த்தம். நீங்க காட்டுல இருக்கேன்னு நான் சொல்லிவிட்டு அங்க விசேஷமாக எல்லாத்தையும் வரவழைச்சுட்டேலையானால் அப்புறம் அது காட்டுல இருக்கா போலியா அர்த்தம். ஒரு ஊர்ல என்ன பண்ணிக்கிறானா, ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு கண்டிஷன் ஒண்ணு இருக்கு, என்னன்னா 5 வருஷம் தான் ராஜாவா இருக்க முடியும். 5 வருஷம் ஆனதுமே அந்த ராஜா அவரை விட்டு போயிடும். இப்படி இருக்கிற காலத்துல எத்தனையோ ராஜாக்கள் வந்திருந்தா, ஆனா ராஜாக்கள் வந்திருந்த போதிலும் அத்தனை ராஜாக்களுக்கும் என்னாச்சுன்னு, என்னைக்கு ராஜ்யத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அன்னைக்கு முதல் நாள் தான் சந்தோஷம். அண்டியில இருந்து 5வது வருஷம் நமக்கு ஆயிடும், அப்புறம் ராஜ்யம் போயிடும், இந்த துக்கங்கள்லாம் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தேன். என்னைக்கே ராஜ்யத்தை சுக்கத்தை அனுபவிக்கிறேன். ஒரு ராஜா மட்டும் என்ன பண்ணினு தெரியுமோ, ராஜ்யத்துல இருக்கான் வந்துட்டே இருக்கான். கடைசியில என்ன சொன்னார், 5 வருஷம் ஆச்சு உங்களுக்கு நாளையில இருந்து ராஜ்யம் இல்லைன்னு சந்தோஷமா இருந்தார். என்ன சுவாமின்னார், நான் எனக்கு இந்த ராஜ்யம் இல்லைன்னா இன்னொரு ராஜ்யம் இருக்கு அப்படின்னார். என்ன அப்படி சொல்றளே அப்படின்னார். ஒண்ணும் இல்ல, நான் என்னைக்கு ராஜாவா ஆனேனோ அணில இருந்து நான் ஒரு பிளான் போட்டேன் பார்னர். என்ன ஆச்சுன்னா, இது பக்கத்துல ஒரு காடு இருக்கு, அந்த காடுல இதே மாதிரியே ஒரு அரண்மனையை பண்ணி வச்சிருக்கேன், கட்டா சொல்லிட்டேன். அதே மாதிரியே எல்லாருக்கும் அங்க இருக்கிறவ யாரும் வந்தாலும் அவளுக்கெல்லாம் தனியா இதை விட அழகான ரூம்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். எல்லா வசதியும் உத்தியானவனங்கள் அவ என்ன அரசாங்க சொத்து தானே, நான் தானே படிப்பாருமா, இதே போல இன்னும் கட்டி வச்சிருக்கேன், நாளைக்கு இங்க இருந்து அங்க போவேன். இந்த ஜனங்கள்லாம் இங்க இருக்கிறத விட அதை விட அழகான பேலஸ் எல்லாம் அங்க நான் கொடுத்துருக்கேனோ இல்லையோ அவளுக்கு, எல்லாம் அங்க இருந்துட போறா. இங்க அடுத்த வருஷம் ராஜாவுக்கு தான் ஒண்ணும் இருக்காதுன்றான். அதனால என்ன விவகாரம்னா, ஒரு மனுஷன் முதல்ல இருந்து பிளான் பண்ணிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்றது அந்த கதை, அதை விடுங்க. அதே மாதிரி என் ராமன் என்ன பண்ணினார் தெரியுமோன்னா, அவர் சீதா தேவியை அழைச்சிட்டு வரும் பொழுது அது வரைக்கும் வந்த மாதிரி இனிமேல யாரும் வரப்படாதுங்க, ஏன்னா யாராவது இங்க வருவே, ஏன்னா நான் காட்டுல இருக்கணும்னு சொன்னதானே எங்க அப்பா, வார்த்தை கெட்டு போயிடும்ப்பா, ஆகையால் நான் காட்டுல இருக்கணும், காட்டுல இருக்கக்கூடியதா நான் ஏகாந்தமாக இருக்கணும், ஏகாந்தமா இருக்கணும், ஏன்னா தேரோட தேரோட்டிக்கு கூட தெரியப்படாது இவர் எங்க இருக்காங்கிறது, ஆகையால் நீங்க போயிடுங்க, நான் காட்டுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு ராமன் லக்ஷ்மணன் சீதா தேவி நடந்து போனாலும், அதனாலதான் மாந்தப்யரண்யம் சததக்பதாதிம் நயதப்பதாதிம் நாசித்வியதா. இந்த சந்தர்ப்பங்கள்லயும் அவருக்கு மனசுல கவலை இல்லையா, நாசித்வியதா யஸ்ய நபீஹி ந சோகா, அந்த ராமனுக்கு பயமும் இல்லையா, ஒரு துன்பமும் இல்லையா, ஏன் ஆத்மா ராமஹ ஆத்மரதிக்ரியாவன் உள்ளூர் ஆனந்தம் பொங்கிட்டு இருக்க. ஏன் தெரியுமோ, இவைகள்லாம் நித்தியம் இல்லை, இவைகள்லாம் நிச்சயம் இல்லை, ஒரு மனிதனுக்கு தன்னிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஆத்ம சுகம்தான் நிஜமே சுகம். நிதி சாலா சுகமா ராமுனி, சந்நிதி சாலா சுகமா அப்படிங்கிற தியாக ஏற்பாடினாரே, அந்த ஸ்வரூபத்தை தான் அனுபவித்தாராம். ஆகையால் தான் அவருக்கு விசேஷமாக நித்யானந்த லட்சணேஸ்மின் யோகினோ ரமந்தே இது ராமஹா. இத எங்கேயோ ஒரு புராணம் சொல்றது அந்த வசனம், ரமந்தே யோகினோ யஸ்மின் நித்யானந்தே சிதாத்மனி இது ராமபதேன ஏதது பரம் பிரம்ம அபிதீயதே. பாருங்க, ரமந்தே யோகினோ யஸ்மின், அந்த யோகிகள் சர்வதா சர்வ காலமும் எங்க ரசிக்கிறார், தன்னுடைய ஆத்மா ராமனிடத்துல ரசிக்கிறார், இதயத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவை ராமனா ரசிக்கிறார். ஏன்னா உருவம் இல்லாதான ஒரு பொருளை நினைக்கிறது கஷ்டம், தியானம் பண்றது கஷ்டம், மனதை நிறுத்துவது கஷ்டம், ஆகையால் நான் என்ன பண்றேன், அதுக்கு பிரதீகமாக ராம உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த ராம உருவத்திலேயே மனசை செலுத்துகிறேன், ராமனையே நினைக்கிறேன், ராமனுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ணுகிறேன். இப்படி அல்லவா ராமனை நினைத்து நினைத்து அங்கே நின்று போயிட்டார் யோகிகள் எல்லாம், ரமந்தே யோகினோ யஸ்மின். அவர் கடைசியில எங்கே மாறினார், என்னமா மாறினார், நித்யானந்தே சிதாத்மனே. பாருங்க, எந்த ஒரு சுத்த பிரம்மம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவதான ஒரு பிரம்மம், அந்த பிரம்மத்தை நினைக்க எல்லாராலையும் முடியலையே என்றால் அவ சகுண பிரம்மத்துல ஈடுபடுகிறார்கள். வசீக்கிறதே மனசேஷம் சகுண பிரம்ம சீலநாது, இந்த சகுண பிரம்மத்தினால ஏதோ ஒரு உருவத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு பிரம்மத்தை நினைத்து நினைத்து மனசங்கு நிற்குமேயானால் பிறகு அந்த மனசு தானா நிர்குண பிரம்மத்துல வந்து சேருமா. வேதாந்த இன்னைக்கு கேட்க வந்திருக்கேன்னு சொன்ன பல பிறவிகள்ல நீங்க நல்லது பண்ணிருக்க, நான் சொல்லல சாஸ்திரம் சொல்றது. அப்ப என்ன, யாரு பல பிறவைகள்ல தியானம் பண்ணிருக்கானோ, ஏதோ ஒரு அவன் இஷ்டமான ஒரு கடவுளை வழிபட்டு இருக்கானோ, அவனுக்குத்தான் இந்த நிர்குண பிரம்மத்தை கேட்கணும் எனக்கூடியதான சந்தர்ப்பமே வந்து சேரும். ஆகையால் அப்படிப்பட்டதான யோகிகள்ல நித்யானந்தே சிதாத்மனி, நித்யானந்தனாக இருக்கக்கூடியதான அந்த சைத்தன்ய வடிவான ராமனை பார்ப்பதற்காக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ராமபதேன ஏதது, இப்படித்தானே ராமன் எனக்கூடியதான வார்த்தையினால, ராமா எனக்கூடியதான பதத்தினாலேயே ஏதது பரம் பிரம்மா அபிதீயது. ஆகையால் ராமன் என்கிறது என்ன, பரம் பிரம்மா அப்படின்னு பத்ம புராண வசனம். ஆகையால் இந்த பத்மபுராண வசனத்தினால நமக்கு ராமசப்தமானது பிரம்மத்தை சொல்றது. அதனால்தான் ஐயர்வாள் தாரக நாமான்னு சொல்லியிருக்கார், ராம பிரம்மம்னே பாடியிருக்கார். இது விசேஷமாக இந்த ராமனோட தான் இந்த பிரம்மத்தை சேர்த்து வைக்கிறது. கிருஷ்ணனுக்கு ஆனந்த வடிவமான ஒரு ஸ்வரூபம் சொல்றோம், கிருஷ்ணனை பூர்ணாவதாரம்னு சொல்லிக் கொண்டிருக்கோம். இரண்டு அவதாரங்களும் ஒரே மாதிரி இருந்த போதிலும் ராமாவதாரத்துக்கு ஒரு விசேஷம் என்ன, ராமாவதாரத்துல முதல்லிருந்து நான் மனிதன் மனிதன் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருந்தார். ஆனா மகர்ஷிகள் எல்லோரும் அவர் பிரம்மம் என்று அறிந்தார்கள். விஸ்வாமித்திரன் வந்து சொல்லும் பொழுது அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோ வி மகாதேஜ ஏதேவே தவதிதா அகம் வேத்மி மகாத்மானம். நான் அறிவேனப்பா, 12 வயசு தான் என் குழந்தைக்குன்னு சொல்ற மாறிட்டு சுபாகங்கள்லாம் இங்க இருக்கா, அவளை விரட்டணும். நான் ஒரு கண்ணம் கண்ணை திறந்து அவரை கும்முன்னு சொன்னானேன்னா அத்தனை அறக்கறைகளும் காலமாயிடுவா. ஆனா எனக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டது. 10,000 வருஷமா நான் தபசு பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 10,000 வருஷம் தபசு பண்ணினேன், மேனகையை பார்த்து விட்டேன், போட்ட விட்டேன். இன்னொரு 10,000 வருஷம் தபசு பண்ணினேன், அதுக்கு என்னாச்சு, ஒரு பையன் வந்தான், அந்த பையனை காப்பாற்றணுங்கிற கிடத்தினால அதை வர விட்டேன். திருசங்கு அதுக்கப்புறம் இன்னொரு 10,000 வருஷம் தபஸ் பண்ணினேன், திருசங்குக்கு மேல அனுப்புறதுக்காக விட்டேன். இப்படி எத்தனையோ வருஷங்கள், இன்னொரு 10,000 வருஷம் வசிஷ்டர் மேல கோபத்தோட தபஸ் பண்ணியிருந்தாலும் தபஸெல்லாம் விட்டேன். ஆகையால் இனிமேல நான் பண்ணினதான தபஸை எக்காரணத்தை கொண்டையும் நான் விட தயாரா இல்லை. ஆகையால் தான் என் ராமனிட்ட வந்திருக்கேன். நமக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் நான் பண்ணுகிறேன் அகங்காரம் வந்தா அந்த காரியம் பூர்த்தி ஆகாது. ஆகையால் ராமனிடத்துல சரணாகதி அடைஞ்சிருக்கேன். அந்த ராமனை கொடுங்கன்னார் தசரதர் சொல்றார். அது எப்படி, ராமன் ராமோ ராஜீவலோச்சனா, அந்த ராமனானவன் சின்ன பையனப்பா, ஊனசோட வருஷோமே, இன்னும் 16 வருஷம் ஆலியே. ஒரு பையனுக்கு 16 வருஷம் தான் வந்தாதான் மேஜர். இப்ப எல்லாம் 18 வருஷம், அப்பதான் எலெக்ஷன்ல ஓட்டு போடலாம் நீங்க சொல்றேன் பார்த்தேடா. அப்ப எல்லாம் 16 வருஷமா இருந்தது. ஊனோட வருஷமே அதுவும் ஆகலி அவனுக்கு, இன்னும் 4 வருஷம் இருக்கே, 12 வருஷம் தானே. ராமோராஜி இவலோசனை, சின்ன குழந்தை எழுந்த பிறகு பார்த்தேன்னா கண்ணு அந்த தூக்க கலக்கமாவே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அது மாதிரி இன்னும் தூக்க கலக்கமாவே இருக்க ராமோராஜி இவலோசனா, யுத்த யோக்கியதா மத்திய, அவனுக்கு யுத்தம் பண்ணக்கூடியதான யோக்கியதை இருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கலேன்ட்ட. அதோட அரக்கர்களோட யுத்தம் பண்ணக்கூடியதான யோக்கியத அவனுக்கு இருக்கா என்ன? யாரு வசிஷ்டர் சொல்லி கொடுத்து எத்தனையோ வசிஷ்டர் பாஸ் பண்ண பிறகு இவன் டவுட் பண்றார். ஏண்டா என் ராமன் இருக்கிற எண்ணம், நம்ம குழந்தை என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்கிறது பாத்தீங்களா. அவன் பரீட்சை எழுதுனா இவர் ஜபம் பண்ணிட்டே இருக்கார், அவன் பாஸ் பண்ணுமே இவன் ஃபர்ஸ்ட் வர போறாருனார். இருந்தாலும் நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி ராமன் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி பேசினாரா விஸ்வாமித்திரன் சொல்றார். அப்படி சொல்லாதீங்க, அகம் வேத்மி மகாத்மானம் ஊனசோட வருஷோமேனு 16 வயசு ஆகலைங்கிறட. அதுக்கு ஆன்சர் அகம் வேத்மி மகாத்மானம், நான் அறிந்தேன் அவர் மகாத்மான்னு. ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் பெரும் ஆள், அவர் மகான்ன பெரும் ஆத்மா ஆள், அவர் பெருமாளையா. எதிர்க்க வந்திருக்கிறவர் என்னோ சாதாரண உங்காத்துல விளையாடுற குழந்தைன்னு நினைக்காதீங்க. அகம் வேத்மி மகாத்மானம் ராமோ ராஜீவலோச்சனா நீங்க சொல்லல அப்படி நினைக்காதீங்க. அவர் எல்லாம் அறிந்தவர். ராமம் சத்திய பராக்கிரமம், நிஜமான பராக்கிரமம் எங்க இருக்கு, ராமன் இடத்துலதான் இருக்கு, இதை நான் அறிவேன். ராமம் சதி அபராக்கிரமம், நல்லவர் இடத்துல தன் பராக்கிரமத்தை காட்ட மாட்டார். துஷ்டாரத்துல காட்டக்கூடியவரை தர நல்லவர் இடத்துல பராக்கிரமத்தை காட்டாததான ஒரு வியக்தி ராமம் சத்திய பராக்கிரமம். பராக்கிரமம் பரிபூர்ணமாக எப்பொழுதும் நிறைந்துள்ளவர், நல்லோர் இடத்தில் தன் பராக்கிரமத்தை காட்டாதவர். நயுத்த யோக்கியதா மஸ்தி பத்யாமித ரக்ஷதைஹி அப்படின்னு சொல்றேல. அப்படின்னு வசிஷ்டோ விமஹாதேஜா கேட்கல. வசிஷ்ட உமக்கு டவுட்டா இருந்தா வசிஷ்டர் கேட்டு பாருங்க. ஏன்னா வசிஷ்டர் வாயாலேன்னு சொல்றோ இல்லையோ, அவரே சொல்ல போறாரியா ராமன் பெரியவர். நீர் என்ன கேட்கிறீல, ஒரு வசிஷ்டருக்கு தான் தெரியும் நினைச்சுட்டு இருக்கல. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மகர்ஷிகளும் நீங்க கேட்கலாம், ஏஜே மே தபதிஷ்டிதாஹ, தபசுல இருக்கிற எல்லோருக்கும் இந்த விஷயம் தெரியுமே அப்படின்னு சொல்றாரா. அது மாதிரி சகல பதார்த்தங்களும் எல்லாம் அறிந்ததான ஒரு மகாத்மா, எல்லோராலையும் சொல்லக்கூடியதான ஒரு மகாத்மாவா அந்த ராமன் இருந்தார். ஆகையால் பரம் பிரம்மாபிதீயதே இது பத்மபுராணே. அதோட இல்ல ஸ்வேச்சையா ரமணீயம் வபு வகன் வா தாசரதி ராம, ஸ்வேச்சையா ரமணீயம் வபு, தன் இஷ்டமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான சரீரம். நமக்கெல்லாம் ஒரு அழகான சரீரம் வந்திருக்கு, ஒவ்வொருவரும் நம்ம சரீரத்தை நன்னா இருக்குன்னு தான் நினைக்கிறோம், யாரும் தான் அழகில்லேன்னு நினைக்க மாட்டான். அது ஸ்வபாவம். உங்களை விட இன்னொருத்தர் அழகு ஜாஸ்தின்னு சொல்றது, நான் அழகு நான் குரூபின்னு யாராவது நினைக்கிறடா கிடையாது. வீட்டுல இருந்து வெளியில வரும்பொழுது கண்ணாடிக்கு முன்னால இருந்து நம்மளை கண்டு நம்மளே சிரிச்சுட்டு வெளியில வரோம். ஏன் சுவாமி, இன்னொருத்தர் பார்த்து நம்மளை சிரிக்கப்படாது பார்த்தேட, அப்ப நமக்கு நம்மளே சிரிச்சுக்கிறோம், நான் நல்லா இருக்க ரைட் அழகா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அப்ப என்ன, ஒவ்வொருவருக்கும் தான் அழகா இருக்கேங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தான் இருக்க. ஆனால் இந்த சரீரம் நமக்கு எப்படி கிடைச்சது? நாம விரும்பி இது கேட்கல. விரும்பி இருந்தா இன்னொன்னு விரும்பி இருக்கலாமோ என்னமோ, அது போல சரீரம் கொடுங்கோ இது போல சரீரம் கொடுங்கோன்னு கேட்கல. ஏன்னா நாம கேட்டதா தெரியல, நமக்கு போற ஜென்மாவில எவ்வளவு கொடுப்பினை இருந்ததோ அதுக்கு தக்க மாதிரிதான் சரீரம் கிடைச்சிருக்கு. சில பேர் குள்ளமா பிறக்கிறோம், சில பேர் நீளமா பிறக்கிறான். அம்மா அப்பா ரெண்டு பேர் நீளம் சார், குழந்தை குள்ளமா இருக்கான் என்ன சொல்வேன், இல்ல அம்மா அப்பா ரெண்டு பேரும் குள்ளமா இருக்கான், இவன் வந்து ஆஜானுபாவா இருக்கான், ஏதாவது சொல்ல முடியுமா? அம்மா அப்பா ரெண்டு பேரும் கருப்பு, குழந்தை வெளுப்பா இருக்கு, ரொம்ப ரேர் தான் வச்சுங்களேன். இருந்தாலும் என்னடா சின்ன இருக்க லோகத்துல இருக்கோ இல்லையோ, ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கே போல, அம்மா போல அப்பா போல. ஆனா விவகாரம் என்னன்னா, இவன் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கான், எப்படிதா வந்ததுன்னு எங்க ஜீன்ஸ்ல வந்து யாருக்கு தெரியும்? அவனு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு இடத்துல பிறக்கிறான். அவனுடைய சரீரமோ வடிவமோ அல்லது புத்தி சக்தியோ அது அவ இடத்துல அவர் இடத்துல இருக்கா போல வரும் என்கிறது ஜெனரல் ரூல். எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. ஆனா அந்த எக்ஸப்ஷன்ஸ் எதனால வருது? அவாபா பண்ணியிருந்தானே பழைய ஜென்மாவில் பண்ணியிருந்தான கர்மாவுக்கு தகுந்ததான ஒரு சரீரம். இதெல்லாம் மனிதர்களுக்கும் பிராணிகளுக்கும். ஆனா பகவானுக்கு இந்த சரீரம் இல்லை. அவர் என்ன, மாயையினால ஒரு சரீரம். ஜென்ம கர்மஜமே நித்யம், பகவான் கீதையில சொல்லும் பொழுது என்னுடைய ஜென்மா பிறவியோ என்னுடைய கர்மா இவைகளோ இன்னது என்று சொல்ல முடியாது. மாயிகமான ஜென்மா, மாயைக்கு அதீனமாக நம்ம இருக்கோம். அவர் தன் இஷ்டமாக தனக்கு எந்த சரீரம் வேணுமோ அதுக்கு தகுந்ததாக மாயினால ஒரு வடிவத்தை அடைந்திருக்கார். அதோட மட்டுமல்ல, அப்பா அவர் சூஸ் பண்ணியிருக்கார். அவர் நமக்கு தெரியாது, குறைந்த கொஞ்ச நாள் ஆனப்புறம் அம்மா சொல்லணும், இவ்வளவுதான் அப்பா அப்பா அப்பான்னு சூப்பிடுன்னு சொன்னா, ஓஹோ அப்பா அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனுஷியாளுக்கு. ஆனா விவகாரம் அவருக்கு எப்படின்னு, பிதரம் ரோஜயா மாசா, அப்பா அவர் தேர்ந்தெடுத்தாராம். எப்படி தேர்ந்தெடுத்தார்? தசரதருடைய அப்பா அஜ மகாராஜா, அவர் நான் தபசு பண்றேன்னு காட்டுக்கு போயிட்டார். தபசு பண்றேன்னு காட்டுக்கு போனார்னா அப்பா என்ன பண்ணினார்? தசரத சக்கரவர்த்தி ராஜாவா இருக்காரோ இல்லையா, அவரை பாத்துங்கோன்னு அனுப்பிச்சிருக்க. சில பேரை தூதாள, அவளுக்கு எப்பப்ப எது வேணுமோ அப்பப்ப அவளுக்கு பண்ணி கொடுங்கோ அப்படின்னு பண்ணியிருக்க. எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்க. அந்த அஜ மகாராஜா ஆத்தக்காரியோட சேர்ந்து கிளம்பி போனார், காட்டுக்கு போனார். அவர் வந்து மறுபடியும் நினைச்சாராம், நமக்கு எல்லா வசதிகளும் அரசாங்கத்துல இருந்து வந்தா இதுக்கு தபஸ்ன்னு பேரா? மூணு வேளை ஃபர்ஸ்ட் கிளாஸா வருது, காலமே இட்லி சாயங்காலம் தோசை அப்பப்ப காபி எல்லாம் வந்து தபஸ்ன்னு பேரா சார் அதுக்கு? தபஸ்ன்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட்டு சௌக்கியமா ஏகாந்தமா இருந்து கொண்டு பகவானே தியானம் பண்ணி கொண்டிருக்கணும். இவ அப்பப்ப உதவி பண்ணிருக்காரு. அரசாங்கத்துல இருக்கிறத விட இங்க வசதியா இருக்கு, யாருக்கும் ஒரு பதவும் சொல்ல வேண்டாம், நம்ம பாட்டுக்கு இருக்கோம், வேலை வேலைக்கு எல்லா வசதியும் வருது. ஆகையால் இது தபஸ் ஆகாது. தபஸ்னு சரீரத்தை மறந்து பகவானையே நினைத்து கொண்டிருக்கிறதான் தபஸ் என்ற பேரு. அதுல வந்து குளிரோ உஷ்ணமோ இவை இல்லாம விட்டு, சீதோஷ்ணத்தை விட்டு சர்வதா சர்வகாலம் பகவானுக்காக சரீரத்தை மறந்து பண்ணக்கூடியதான ஜபத்துக்கு தான் தபஸ் என்ற பெயரை தவிர, சுகபோகங்களை அனுபவிக்கிறது தபஸ் ஆகாது என்று கருதி அவ ரெண்டு பேரும் சொல்லாம காட்டுக்குள்ள போயிட்டாளாம். இவாளை எல்லாரையும் தபாயிச்சு உள்ள போயிட்டா. கொஞ்ச நாள் இவ தேடிண்டே இருக்கா, தேடிண்டே இருக்கிற காலத்துல அவ எப்ப போனான்னு தெரியாது. ஒரு ரெண்டு மூணு நாளா இவ தேடிண்டே இருக்கா. ஆனா ஒரு நாளைக்கு இருந்தா போல இருந்து காட்டு தீ புடிஞ்சுடுது, எல்லா பக்கத்துலயும் தீ புடிச்சுடுது. இவ என்ன பண்ணுவா, எங்க போவா? நேரா ஓடி வந்துட்டா. வந்து ஒரு வாரம் ஆச்சா அவ தசரதிட்ட வரும்பொழுது, வந்து தசரதிட்ட சொல்றார், இது போல உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள எங்களை ஏமாத்தி விட்டு போயிட்டா, நாங்க தேடிட்டு இருந்தோம் சில நாட்களாக, எங்களுக்கு கிடைக்கல, ஆனா அதுக்குள்ள இப்படி ஆச்சு, காட்டுக்குள்ள மாட்டின்றோம், எங்களுக்கு வழி தெரியல, வழி ஏதோ ஒரு வழியாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நாங்க கண்டுபிடிச்சு வந்தோம், எத்தனை நாள் ஆச்சு, எப்ப அவ போனாங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்க கிட்ட இல்லைன்னு தசரதர் பார்த்தார். அவ காலமாயிட்டாருங்கிறது தீர்மானம் ஆயிடுது. ஆனா எந்த தீதியில காலமானார், எப்பொழுது காலமானார் தெரியாது போனா, அவளுக்கு சீமை கடங்கு சடங்குகள்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியலையே. நேரம் வசிஷ்டரை கூப்பிட்டார், ஏன்னா குரு அவர் தானே, அவரை கூப்பிட்டார். அவர் தியானத்துல பார்த்தாரா, நகிதே ந பதாமரிஷ்யத பிண்ட கண்டிண. இவ்வழியில பகவானையே நினைத்து கொண்டு சர்வதா சர்வ காலமும் ஜபமே பண்ணி கொண்டு பகவானுக்காக இந்த சரீரம் நினைத்து பிராணனை விட்டவர்கள், அவ நீ பண்ணக்கூடியதான ஈமை சடங்குல அவனுடைய தேவை இல்லை, அவ அவ வழியிலேயே போயிட்டு இருக்காரு. அதான் உபாசனா மார்க்கத்துக்கு கௌரவம், நாமளே போலாம் அப்படின்ட்டாராம். ஆனால் இவனும் பண்ண வேண்டியது லேட்டா, இது இப்படி சொல்லலாமா, பெரியவர் தர்மம் சொல்லிட்டார். ஆனா தசரத சொன்னாராம், நீங்க சொல்றது ரைட்டு தான், பெரியவா சொல்றத தப்புன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமோன்னா, நான் பண்ணலைன்னா லோகத்துல போறவன் பண்ண மாட்டான். ஒரு ராஜாவா இருக்கிறவன் எடுத்துக்காட்டா இருக்கணும், அவரே பண்ணல நாம எல்லாம் ஏன் பண்ணணும் எங்க அப்பாவுக்கு நினைச்சு விடுவார். ஆகையால் அப்படி பண்ணப்படாது, நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னாராம். அப்பொழுது தர்பத்துல வச்சு அவர் இது மாதிரி பண்ணி அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா கிரியும் பண்ணுன்னு பண்ண வச்சாராம். அப்படி பண்ணினார். அதனாலதான் இவர் பார்த்தாராம், தர்மத்துல இப்படிப்பட்டதான தீவிரமான எண்ணம் இருக்கக்கூடியதான இவர், இவர் தான் ரொம்ப சிறந்தவர் எனக்கூடியதான எண்ணத்தில் தான் அவரை அப்பாவாக வரித்தாராம். பிதரம் ரோஜயா மாத அப்படின்னு தான் எங்கே பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எப்படி வாழணும், எப்படி லோகத்துல ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் நல்லா பண்ணி கொடுக்கணும், இவைகள்லாம் இவர் தானா சொல்லி பண்ணி கொடுத்தார். ஆகையால் தான் ராமனுடைய கௌரவத்தை பிரம்மா ஸ்வயம் சதுரானோவா தாத்தும் நஜக்தா யுதி ராமவத்யம். பிரம்மாவா இருக்கட்டும், ஸ்வயம்புவா இருக்கட்டும், நாலு முகங்கள் இருக்கக்கூடியதான அந்த பிரம்மாவா இருக்கட்டும், அவருடைய ஸ்வரூபத்தை யாராலையும் எடுத்து சொல்ல முடியாது. அவருடைய குணங்கள் இன்னது என்று யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வளர்ந்தவர் ராமன் அப்படின்னு விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஆகையால் அவர் ஸ்வேச்சையா தன் இச்சையாக ரமணீயம் வபு, அழகான ஒரு ஸ்வரூபத்தை. இந்த ரமணீயம்னு பேர் அங்கங்க வீட்டுக்கு மேலாம் பாக்குறோம் பதில, இது ராமாயணத்தில் இருக்கிற பதம் ரமணீயம் வபு. இந்த அழகுன்னு சொன்னா அது மாதிரி, எம் ராமம் நபத்தியோ எச்ச ராமம் நபத்தியதி நிஞ்சிதோகே சுவாஸ்மாப்பியனம் விகர்ஹதே. ராமன் பவனி வந்துட்டு இருக்க, ராமனுடைய பார்வை நம்ம மேல விழுந்ததுன்னு பாருங்கோ, அவன் வாழ்க்கையில ஏதோ அடைய முடியாததான பதார்த்தத்தை அடைஞ்ச மாதிரி சந்தோஷத்தை அடையிறான். அதே போல ஈவன் ராமனை பார்த்தான்னு வச்சுக்கலேன், இன்னைக்கு வாழ்க்கை நான் இது சபலமாச்சு அப்படின்னு நினைச்சான. அப்படி அந்த ராமனுடைய ஸ்வரூபம் ரமணி எம்பபுஹோ வஹன்வா, இது எடுத்து கொண்டதுனால அவனுக்கு ராமன்னு பேரா, பகவானுக்கு ராமன்னு பேர. இத்தனை காரணங்கள் சொன்னேன், ஆனா இது மட்டும் இல்ல, இது நிறைய காரணங்கள் இருக்கு. நமக்கு விஷ்ணு தர்சனம் ஆகணுமோ இல்லையோ, அதனால இதோட ராமனை நிறுத்திப்போம். நாளையில இருந்து விராமோ விரதோ மார்கோனே யோ நயோ எல்லாம் ராமனை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த ராமாக்கள் எல்லாமே ராம ராமாவதாரத்தை சொல்லக்கூடியதான நாமாக்கள் தான் இது. வீரசக்தி பதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹா, அது வரைக்கும் ராமாயணத்துல ராமனை பத்தி சொன்னதான ஸ்வரூபம் தான். விவித கோணங்கள்ல ராமனை அனுபவிப்போம்.